ஹரே கிருஷ்ண பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 8 பரத்தை அடைதல் பதம் 11.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தியத்யதயோ வீதராஹ யத்திச்சந்தோ ப்ரஹ்மசாரம் சரந்தி ததே பதம் சங்க்ரஹேண ப்ரவிக்ஷயே. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தியத்யதாய வீதராகம் யத்திச்சந்தோ ப்ரஹ்மசாரம் சரந்தி ததே பதம் சங்க்ரஹேண ப்ரவக்ஷ்யே.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ருவாச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். வேதங்களை கற்றவர்களும் ஓம்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவியில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நிலைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றான். முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்பொழுது நான் உனக்கு சுருக்கமாக விளக்கின்றேன்.
ஓம் அஜானத்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மெலேதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் ஸ்வாமின் இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத் தேச தாரணம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 8 பரத்தை அடைதல் பதம் 11 இருக்கும். பகவான் போன பதத்தில் வந்து சத் சக்கர யோகத்தை பற்றி விளக்கியிருந்தார். சத் சக்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி நம்மளுடைய பிராணன் இருக்கோ அந்த பிராணனை வந்து வயிற்றுப்பகுதியிலிருந்து நெஞ்சிக்கு ஹிருதயத்துக்கு, ஹிருதயத்திலிருந்து கழுத்து பகுதிக்கு அப்படியே படிப்படி படிப்படியாக வந்து இந்த பிராணனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய நம்மளுடைய கண் உன்னுடைய புருவத்துக்கு மத்தியில் கொண்டு வர வேண்டும் பகவான் அப்படி சொன்னார் போன பதத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, மூச்சு காற்றை வந்து புருவத்துக்கு மத்தியில் நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மனதை பகவான் மேலே செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி போன பதத்தில் வந்து சொன்னார் சார் சக்கர யோகம் அப்படின்ட்டு. அப்படி எவன் ஒருவன் வந்து புருவத்துக்கு மத்தியில் வந்து உயிர் மூச்சை வைத்து பகவானை எண்ணுகின்றானோ அவன் மனதில் அவன் ஐயமின்றி பகவானை அடைவான் அப்படிங்கிறத பற்ற சொன்னார். இந்த பதத்தில் வந்து இந்த அத்தியாயத்திலேயே எப்படி ஒவ்வொரு மனிதரும் பதத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்ற சொல்கின்றார். பிரம்மஜோதி பிரம்மான் அவர்களையும் இந்த மாயாவாதிகள் எவ்வாறு அடைகின்றார்கள், யோகிகள் எவ்வாறு அடைகின்றார்கள், பக்தர்கள் அப்படி படிப்படியாக விலகி கொண்டே வருகின்றார் பகவான். இந்த பதத்தில் சொல்கின்றார், யார் ஒருத்தர் வந்து எல்லா வேதத்தையும் வேதங்களை கற்றவர்களாக இருக்கிறார்களோ, யார் ஒருவர் வந்து ஓம்காரத்தை உச்சரிப்பவர்களாகவும் துறவிகளில் மிக சிறந்த முனிவர்களும் பிரம்மனின் நுழைகின்றனர்கள், அவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றனர் என்று பகவான் சொல்லுகின்றார் இந்த பதத்தில். இந்த பதத்தில் சொல்வது பிரம்மான் அப்படின்னா அருவவாதிகள், யாரெல்லாம் வந்து அருவவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி பகவான் இந்த பதத்தில் வந்து விளக்குகின்றார். சாதாரண பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பகவான் சொல்கிறது வேதங்களே கற்றிருக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு வந்து, பல பேருக்கு வந்து 4 வேதங்கள் இருக்கின்றதே அப்படிங்கிறத தெரியாது. அப்படி 4 வேதங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த கட்ட மனிதர்களுக்கு அதோட பெயர்களே தெரியாது. அதர்வண வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதம், சாம வேதம், அப்படி 4 விதமான வேதங்கள் இருக்குது. அப்படியும் வந்து நம்ம அந்த கலியுகத்தில் பேரை தவிர மித்தெல்லாம் தெரியாது. யாருக்குன்னா போயிட்டு அதர்வண வேதத்தில் என்ன அங்கே எழுதியிருக்கு, இல்லை வந்து சாம வேதம் ரிக் வேதத்தான் எதிர்வேதத்தில் வந்து என்னங்க எழுதியிருக்கு அதில் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. பேரே தெரியாது. அப்படியே பேர் தெரிஞ்சாலும் வந்து அந்த புஸ்தகமே கிடைக்காது, வேதங்களே வந்து கிடைக்காது. அப்படியே கிடச்சி நம்ம படித்தாலும் வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னா யாருக்குமே வந்து தெரியாது. இந்த கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் துர்லபம், மிகவும் வந்து துர்லபம். அப்படியே கிடைச்சிது அப்படின்னா அதில் வந்து நம்ம உச்சாரணம் வந்து கரெக்டாக இருக்க வேண்டும். எப்படி வந்து அந்த உச்சாரணம் வந்து இருக்கு, அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கிறதோ அது போலவே அந்த மீட்டர்னு சொல்லக்கூடிய வந்து உச்சாரணம் கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும் உச்சாரணம். இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சமஸ்கிருத பாஷை அப்படிங்கிறது வந்து வந்து அர்த்தம் மாறிடுச்சு அப்படின்னா பலனும் மாறிடும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொந்த இந்திரனுடைய நண்பன் சொல்கிறதுக்கு பதில் உச்ச வந்து தப்பாக இப்போ உச்சரிச்சிட்டோம் அப்படின்னா இந்திரனுடைய எதிரியாக மாறிவிடும். நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு யக்னம் பண்ணிகிட்ருக்கோம், யக்னம் பண்ணிகிட்ருக்கு இப்போ என்ன யக்னம் பண்ணிகிட்ருக்கும்பொழுது எதனா உச்சாரணம் தப்பாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பான விளைவுகளை கொடுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்தில் மிகவும் கடினம், இந்த வேதங்களை படிப்பது மிகவும் கடினம். ஆனால் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் நம் தவறுதலாக உச்சாரணம் அதுக்குன்னு தவறுதலாக உச்சாரணம் செய்ய வேண்டும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து தவறுதலாக உச்சாரணம் செய்தாலும் வந்து அர்த்தங்கள் மாறாது. வேதங்கள்லாம் வந்து வேதங்கள் தான் வந்து சரியாக இருக்க வேண்டும். நம்ம பகவத்கீதை பாகவதம் போன்ற பக்தி சம்பந்தப்பட்ட கிரந்தங்கள் வந்து வந்து நம்ம வந்து உச்சாரணம் வந்து சரியாக இல்லை என்றாலும் வந்து எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஏன்னா பகவான் வந்து பக்தவட்சலன், பகவானுக்கு பெயர் பக்தவட்சலன். அவர் என்னத்தை பார்க்கின்றார் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து நல்ல எண்ணத்துடன் பாவம் இருக்கின்றதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கின்றார் பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கடைபிடிப்பது மிகவும் கடினம். அதுக்கப்புறம் வந்து ஓம்காரணத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். ஓம்காரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருவவாதிகள் எப்பவும் வந்து பிரம்மனை ஓம்காரம் என்று உச்சாரணம் செய்வார்கள். அந்த காலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களை எல்லாம் வந்து குருகுலம் அனுப்புவார்கள். நல்ல குருநாதரை பார்த்து அந்த குருநாதரிடம் வந்து குருகுல கல்விக்கு அனுப்புவார்கள் அந்த காலத்தில். அப்போ குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஓம்காரத்தை எப்படி உச்சரிப்பது, எப்படி வேதங்களை சாஸ்திரங்களை எல்லாம் படிப்பது என்று படிப்படி படிப்படி படிப்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குருகுலத்துக்கு யாருமே அனுப்புறதும் கிடையாது, குருகுலமே முதல்ல இல்லை, அதுக்கப்புறம் இருந்தால் தானே அனுப்புறதை பற்றி நம்ம பேச வேணும். அப்படியே 1, 2 இருந்தாலும் அப்படின்னு இருந்தாலும் மக்கள் யாரும் வந்து குருகுலத்துக்கு அனுப்புவதே கிடையவே கிடையாது. அதனால் முதல்ல வந்து வேதங்களை படிப்பது மிகவும் கடினம், அது முடியாதாயிடுச்சு. ரெண்டாவது பகவான் சொல்கின்றார் அவர்கள் வந்து ஓம்காரத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படின்றார், இதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறார் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றார். இந்த கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சாரியம் மிக மிக துர்லபம். ஏன் மிக மிக துர்லபம் அப்படின்னா இந்த பிரம்மச்சாரியம் அப்படிங்கிற சப்தத்துக்கு வந்து அர்த்தமே வந்து தெரியவே தெரியாது முழுசாக. அதுக்கப்புறம் முழுசாக அர்த்தம் தெரிஞ்சால் தானே அது எப்படி கடைபிடிப்பது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கலியுகத்தில் மிக மிக துர்லபம், ஆனால் வந்து ரொம்ப முக்கியம். யார் யாரெல்லாம் வந்து பிரம்மச்சாரியை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறார்களோ எல்லாருமே வந்து இந்த உலக கலியுகத்தில் வந்து முடியாது அப்படிங்கிறது யாரும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்காமல் இல்லை. இருந்தாலும் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறார்களுக்கோ அந்த அளவுக்கு பலன் இருக்கும். ஆண்களுக்கு வந்து பிரம்மச்சாரியமும் பெண்களுக்கு வந்து கற்பு இரண்டும் வந்து மிக மிக முக்கியம். இப்படி வந்து பிரம்மச்சாரியத்தை ஒரு மனிதன் கடைபிடித்தான் அப்படின்னா அவன் ஆன்மீக பாதையில் வந்து முன்னேறுவான், வேகனாக முன்னேறுவான் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்தில் முடியாத காரியம் பிரம்மச்சாரியம். அப்படியே வந்து கொஞ்சம் நஞ்சம் யாருனா தப்பி தவறி பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தாலும் 4 பேர் காலை பிடிச்சி கீழே இழுத்துருவான். 4 பேர் வந்து யாருனா ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறினா அப்படின்னா நம்மளுங்க என்ன சொல்லுவாங்க, காலை பிடிச்சி இல்லடா கீழே தள்ளிவிடுறா அப்படின்னு சொல்வதை போல யார்னா பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தாலும் வந்து அவர்களையும் இழுத்து விடுவார்கள். அதனால் இந்த கலியுகத்தில் வந்து மிக மிக துர்லபம், பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது மிக மிக துர்லபம், ரொம்பவும் கடினமான விஷயம். ஏன் அப்படின்னா சமுதாய சூழ்நிலைகள் அந்த மாதிரி மாறிவிட்டது. முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கனா கிராமங்களாக இருக்கும், இப்போ எல்லாமே நகரப்புறம் ஆயிடுச்சு. நகரப்புறமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சமூகமே என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக வந்து மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ என்ன பண்ணுவோம் பிரம்மச்சாரி வந்து இப்போ எங்கன்னா இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பஸ்ஸெல்லாம் கிடையாது, முன்னாடி எங்கே போனாலும் என்ன நடந்து தான் போவாங்க. அப்போ நடந்து போகும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, எல்லாம் வந்து கிராமத்துலேயே இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாம் இப்போ வந்து பேருந்து, அந்த பேருந்தில் பிரம்மச்சாரியும் தான் வருவார், பெண்களும் தான் வருவாங்க, எல்லாருமே தான் வருவாங்க. அப்போ என்ன பண்ணோம், அப்போ பிரம்மச்சாரி அப்புறம் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும்னு நினைச்சா கூட பெண்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது இப்போ. அதனால் வந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது மிகவும் கடினம். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் எல்லா விதமான துறைகளும் இருக்குது, மின்சாரத்துறை இருக்குது, தண்ணி துறை இருக்குது, அந்த கல்லூரி இருக்குது, இந்த கல்லூரி இருக்குது, லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட கல்லூரிகள், ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. எங்கன்னா பிரம்மச்சாரியத்தை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பதற்காண்டி எங்கன்னா ஒரு துறை இருக்கா அப்படின்னா வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார் பல இடத்துல. இந்த ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு எங்கன்னா வந்து எதனா வந்து யூனிவர்சிட்டி எங்கன்னா இருக்குதா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே யூனிவர்சிட்டி கிடையவே கிடையாது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்தில் வந்து ரொம்பவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், நம்மளுடைய பண்பாடுகள் எல்லாமே வந்து குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி குறைந்து கொண்டே வரும் பொழுது பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது மிகவும் கடினம். இன்றைக்கு காலகட்டத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுகிறார்கள், மேற்கத்திய நாடை நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரியும் இந்த மேற்கத்திய நாடு, அமெரிக்கா, லண்டனு, ஆஸ்திரேலியா, அங்கே இருக்கிற மக்கள் தான் வந்து ஏதோ எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மாதிரியும் நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் என்ன செய்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த மேலை நாட்டு பெண்களை வந்து இந்த முட்டியில் வந்து கிழிச்சு விட்டா, அதனால் அதே மாதிரி நம்ம பொண்ணுகளும் அப்படி கிழிச்சு விட்டுக்கிறாங்க. எங்கன்னா அந்த துறைப்பகுதியில் இங்கே ஒரு கிழிச்சு விட்டாங்கன்னா அப்படின்னா இங்கேயும் கிழிச்சு விட்டுக்கிறாங்க. அதுபோல் இப்போலாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பாதி தான் ட்ரெஸ்ஸு, ஆடை பாதி, ஆள் பாதி, ஆடை பாதின்னு சொல்வதை போல் பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, யாருனா தப்பித்தவறி பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கலான் அப்படின்னா, யாருனா குருடன் போனால் கூட இவர்கள் உடை உடித்திருப்பதை பார்த்து குருடனும் கண் திறந்து விடுவான் போல் இருக்கிறது. எங்கன்னா குருடன் கூட அப்படியே போயிட்டே தட்டு தருமாறி போயிட்டு இருந்தான் அப்படின்னா, இவர்கள் வந்து உடை அணிந்திருப்பதை பார்த்து குருடன் கூட கண்ணு வந்து தெரியும், அவங்க கூட கண்ணை திறந்து பார்த்துருவான் போல இருக்கு. அந்த மாதிரி வந்து பிரம்மச்சாரியர்களை மயக்கும் அளவிற்கு பெண்கள் வந்து என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, இந்த காலத்துலாம் உடையை உடுத்துகிறார்கள். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், பார்க்குற நிலைமை ஆகிடுது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகரப்புறங்கள் எல்லாம் பயங்கர கும்பல், எங்கே போனாலும் பஸ்ஸில் போனாலும் கும்பல், வந்து ரயில் வண்டியில் போனாலும் கும்பல், எல்லாம் ஆணு பெண் எல்லாம் ஒன்றா தான் நின்றுகிட்டே இருக்குது. அப்போ பிரம்மச்சரியத்தை எப்படி கடைபிடிப்பது மிகவும் கடினம். முதல்ல வந்து வேதங்கள் கிடையாது, அப்படியே மிஞ்சி போனி மிஞ்சி மிஞ்சி வேதங்கள் இருந்தால் கூட அது முழுக்க கிடையவே கிடையாது. அப்படியே கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை படிக்கிறது 700 ஸ்லோகம், பகவான் முத்துக்கள் போல 700 ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அதுவே என்னப்பா 700 ஸ்லோகம் சொல்லியிருக்காரா பகவத்கீதையில், ஒரு 10 ஸ்லோகமாக சொல்லியிருந்தா பரவாயில்ல, நம்ம பாட்டு படிச்சிடலாம்ப்பா, ஏன்னாப்பா 700 ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு 700K வந்து 7 மூச்சு வாங்குற மாதிரியே. இந்த மாதிரி வேதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அது அங்கே பகவான் சொல்லுகின்றா வேதங்களை கற்றிருக்க வேண்டும்மா அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் ஓம்காரத்தை சொல்லியிருக்க வேண்டும், அதற்கும் வந்து வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியத்தை முழுமையாக கடைபிடிப்பது இந்த கலியுகத்தில் சாத்தியம் இல்லை. அதுக்கப்புறம் என்னதான் சாத்தியம் அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்கின்றார், ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ நாஸ்தேவம் நாஸ்தேவ கதிரன்யதாம். சைத்தன்ய மகாபிரபு சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்கின்றார், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் எந்தவித வேறுபாடுகளும் இல்லை. அவர் இருந்தாலும் சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார், இந்த கலியுகத்தில் பகவானுடைய நாமத்தை ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம், பகவானுடைய நாமத்தை சொல்வதை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை அப்படின்னு வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கின்றார். அதனால் இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து எப்படி வேலை செய்கின்றதோ, எப்படி இந்த வழிமுறை இருக்கிறதோ, இந்த வழிமுறையை போல வேற எந்த வழிமுறையும் வந்து இந்த அளவுக்கு துல்லியமாக வந்து வேலை செய்யாது. பகவானுடைய நாமத்தை இந்த கலியுகத்தில் ஹரியனுடைய நாமத்தை சொல்வதை தவிர வேற எந்த வழிமுறையில் நம்ம போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த அளவுக்கு வந்து அது பொறுமையாக தான் மித்த வழிமுறைகள் எல்லாமே வேலை செய்யும். ஆனால் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதோ நம்ம ஆன்மீக பாதையில் மிக வேகமாக முன்னேறலாம். நீங்களே வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் ஆன்மீக பாதையில் வேகமாக முன்னேறுவார்கள். அதே வேறு எந்தெந்த பாதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் பொறுமையாக தான் முன்னேறுவார்கள். அதுக்குள்ளே அந்த கலியுகமே முடிந்துவிடும். அதனால் இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, பகவான் இங்கே சொல்லுகின்றார், யார் வந்து வேதங்களை கற்றறிந்தவர்களாக இருக்கிறார்களோ, ஓம்காரத்தை உச்சாரணம் செய்கிறார்களோ, வந்து தேர்ச்சி பெற்ற சன்னியாசிகளாக இருக்கிறார்களோ, அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பிரம்மனை சென்றடைகின்றார்கள் அப்படின்னு பகவான் வந்து பிரம்மனில் நுழைகின்றார்கள் அப்படின்னு வந்து சொல்கின்றார். இந்த நான்குமே வந்து இந்த கலியுகத்தில் சாத்தியம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் கேள்விகளை கேட்க, அப்போ ஏங்க பகவான் படைத்தார், சாத்தியமே இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்போ எதுக்கு பகவான் படைத்தார் அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். ஆனால் என்ன பதில் அப்படின்னா, சாத்தியம் இல்லை அப்படின்னா நம்மளால் முடியல. கலியுகத்தாக இருந்தாலும் சரி, எந்த யுகமாக இருந்தாலும் பகவான் சொல்லுகின்ற வழிமுறைகள் எல்லாம் சாத்தியம்தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம படிப்படியாக நம்ம குறைந்து கொண்டே வருகிறோம். நம்ம படிப்படியாக நம்ம தான் வந்து தயார் இல்லை ஒழிஞ்சு சாஸ்திரங்கள் சொல்வது முற்றிலும் வந்து உண்மை, நம்மளால் தான் முடியல. அதனால் பகவானுடைய நாமத்தை இந்த கலியுகத்தில் வந்து சொல்வதே சிறந்த வழி அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.